ஊவா குருகுலம் ஊவா சமூக வானொலியினூடாக நடத்தி வரும் வானொலி கல்வி ஒலிபரப்பு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தரம் 7 மாணவர்களாகிய உங்களை சந்திக்கும் நான் பனாயபெத்த இலக்கம் 1 தமிழ் வித்தியாலயத்தை சேர்ந்த ஆசிரியை திருமதி எக்ஸ் என் சாந்தமேரி. இன்று நாம் தரம் 7 தமிழ் பாட புத்தகத்தில் அலகு 20 ஒழுக்கமுடைமை என்ற பாடத்தினை கலந்துரையாட வந்திருக்கிறேன். உங்களுடைய பாடநூலில் பக்கம் 131 ஒழுக்கமுடைமை. ஆமாணவர்களே, இந்த பாடத்தினை நாம் கற்பதற்கு முன்பாக திருக்குறளின் ஆசிரியராகிய திருவள்ளுவர் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தினை அவதானிப்போம். திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் ஆவார். திருவள்ளுவரின் பிறப்பு பற்றி ஒரு சரியான கணிப்பு இதுவரையும் பெறப்படவில்லை. சென்னையிலுள்ள மயிலாப்பூரில் பிறந்ததாகவும் மதுரையில் பிறந்ததாகவும் ஆதி பகவன் என்ற பெற்றோருக்கு பிறந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த திருக்குறள், அதாவது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்கமருவிய கால நூல்களுள் ஒரு அறநூலாக காணப்படுகின்றது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்னும் என்று தொடங்கி ஈரடி குறளில் உலகத்திற்கு தத்துவங்கள் அனைத்து தத்துவங்களையும் இந்த திருக்குறள் எமக்கு கற்பிக்கின்றது. கற்பிக்கும் உன்னத படைப்பாக திருவள்ளுவர் இந்த திருக்குறளை எமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது, உலகளாவிய தத்துவங்களை கொண்ட இந்த திருக்குறள் தமிழ் மொழிக்கென்று ஒரு உயர்ந்த இடத்தை நிலை பெற செய்திருக்கின்றது. இந்த திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டதால் அது மட்டுமல்லாது, அந்த திருக்குறளில் அதிகமான உலக மக்களுக்கு சிறந்த அறக்கருத்துகளையும் உலகத்தில் நடைமுறைகளையும் எமக்கு கற்பிக்கின்றவனாக அமைவதால் இந்த திருக்குறள் ஒரு தமிழ் படைப்பில் ஒரு உன்னதமான படைப்பாக விளங்குகிறது. எனவே இந்த திருக்குறள் ஒரு சிறந்த நூலாக காணப்படுகின்றது. இந்த திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருக்கு மேலும் அதிகமான பெயர்களும் உண்டு. இவரை எல்லோரும் தெய்வ புலவர், பொய்யில் புலவர், நாயனார், தேவர், செந்தா போதகர், பெருநாவலர், பொய்யாமொழி புலவர் என்று பல பெயர்களில் அழைத்தனர். அது மட்டுமல்லாது, திருவள்ளுவரால் எழுதப்பட்ட இந்த சிறந்த அறக்கருத்துகளையும் ஏனைய நல்ல கருத்துகளையும் உள்ளடக்கிய இந்த திருக்குறளையும் வேறு பெயர்களால் நாம் அழைக்கலாம். உலக பொதுமறை, முப்பால், ஈரடி நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ் மறை, திருவள்ளுவம் போன்ற பல பெயர்களால் இந்த திருக்குறளை நாம் அழைக்கலாம். ஆமாணவர்களே, இந்த திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பினை கொண்டு காணப்படுகின்றது. இந்த அமைப்பினை நாம் நோக்குவோமானால் இந்த திருக்குறளில் 133 அதிகாரங்கள் காணப்படுகின்றது. இந்த திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது. 1330 குறள்களையும் இந்த திருக்குறள் கொண்டுள்ளது. ஒரு அதிகாரத்தில் 10 ஈரடி குறள்கள் காணப்படுகின்றன. அதாவது 133 அதிகாரங்கள் காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே கூறினேன், அந்த 133 அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தில் 10 குறள்கள் காணப்படுகின்றன. ஒரு அதிகாரத்தை நாம் நோக்குவோமானால் அதில் 10 குறள்கள் காணப்படுகின்றன. அந்த ஒவ்வொரு குறளும் 2 அடிகளை கொண்டு காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது, இந்த திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளை கொண்டு காணப்படுகின்றது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால், இவ்வாறு மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் போன்ற மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டு இந்த திருக்குறள் காணப்படுகின்றது. இது மட்டுமல்லாது திருவள்ளுவர் ஞான வெட்டியான், பஞ்சரத்னம் ஆகிய மருத்துவ நூல்களையும் இயற்றியிருப்பதாக கூறப்படுகின்றது. பல சான்றுகள் காணப்படுகின்றன. திருவள்ளுவருடைய சிலை, அது திருவள்ளுவருடைய சிலை ஒன்று கன்னியாகுமரியில் கடலின் பாறை மீது 30 அடி கொண்டு காணப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் வள்ளுவர் கோட்டம் என்று ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதில் 1330 குறள்களும் பொறிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது மேலதிக விவரங்கள். ஆமானவர்களே, இவ்வாறு திருவள்ளுவரால் சிறப்பாக எமக்கு தரப்பட்ட திருக்குறளில் மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டு, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இந்த மூன்று பெரும் பிரிவுகளில் அறத்துப்பால் எனும் பிரிவில் அடங்கும் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரமே தரமேலுமானவர்களாகிய நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒழுக்கம் எவ்வளவு சிறந்தது, எப்படி ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கம் எம்மிடத்தில் இருக்கும் போது நாம் எவ்வாறாக நடந்து கொள்வோம், ஒழுக்கம் ஒருவருடைய சிறப்பான குணவியல்புகள், குணப்பண்புகள் போன்றன இந்த ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் எமக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகின்றார். வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கம் எவ்வளவு எங்களுக்கு ஒழுக்கம், அது மட்டுமல்லாது ஒரு ஒழுக்கம் நமக்கு எவ்வளவு தேவை, எந்த அளவுக்கு தேவை, அதனால் என்ன பயன், அதன் முக்கியத்துவம் என்ன, இவ்வாறான பல விடயங்களை திருவள்ளுவர் எமக்கு இந்த ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தினூடாக வெளிப்படுத்த முயல்கிறார். நாம் வாழும் இந்த சமுதாயத்தில், சமூகத்திலாக இருக்கலாம், பாடசாலையில் இருக்கலாம், வீடுகளிலாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது இன்றியமையாத ஒன்றாகும். அநேகர் எம்மை நோக்குமிடத்து, அநேகர் எங்களை பார்க்கும் போது எங்களுடைய ஒழுக்கத்தை தான் அவர்கள் முதலிலே கண்ணோக்குவார்கள். எப்படி நாங்கள் ஒழுக்கத்தில் எவ்வாறு சிறந்து விளங்குகிறோம், எங்களுடைய எப்படிப்பட்ட ஒழுக்கம் எம்மிடத்தில் காணப்படுகின்றது போன்ற விடயங்களை இந்த சமூகம், எம்மை சுற்றியுள்ளோர் அநேகமாக கவனிப்பர். எனவே எம்மிடத்தில் கட்டாயம் ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. பாடசாலைகளிலும் சரி, வீடுகளிலும் சரி, நாங்கள் சிறந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது எம்மிடைய சிறந்த பண்புகள் தானாகவே வெளிப்படும், நம்மளுடைய சிறந்த குணங்கள் தானாகவே வெளிப்படும். இதை நாம் அறிந்த ஒரு விடயமாகும். எனவே தரம ஏழுமானவர்களாகிய நாங்கள் சிறந்த ஒழுக்கமுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரம் எமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆம், இப்போது நாம் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் முதலாவது குறளை நோக்குவோமானால், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம், முதலாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், அதாவது விழுப்பம் என்பது உயர்வு, விழுப்பம் என்பது உயர்வு. ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பினை, அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், அதாவது ஒழுக்கம் என்பது எல்லோருக்கும், நமக்கு எல்லோருக்கும் ஒரு சிறப்பினை தருகின்றது. இவ்வாறு சிறப்பினை தருவதால் இந்த ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த ஒழுக்கம் உயிரை விட உயிரை போன்று போற்றி காக்கப்படும் என கூறப்படுகிறது. ஏன் ஒழுக்கம் உயர்வானதாகவும் உயிரை விட சிறந்ததாகவும் கருதப்படுகிறது? ஏனென்றால் அது, அந்த ஒழுக்கமானது எமக்கு உயர்வை தருகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய ஏனைய விடயங்களும் சரி, ஒரு உயர்வை தருவதால் ஒழுக்கம் என்பது உயர்வானதாக காணப்படுகிறது. ஒழுக்கத்தை நாம் எம்முடைய உயிரை போல் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதையே இந்த குறளால் திருவள்ளுவர் எமக்கு கூற முனைகிறார். அதாவது சிறந்த, எங்களுக்கு உயர்வை தருகிற அந்த ஒழுக்கத்தை நான் முதலிலே கூறினேன். நாங்கள் சமூகத்தில் வாழும் போது ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்போதுதான் சிறந்த பண்புகள் எம்மிடத்தில் வெளிவரும். அவ்வாறு சிறந்த பண்புகள் நல்ல பழக்க வழக்கங்கள் வெளிவரும். இவ்வாறு வெளிவர வேண்டுமானால் நாங்கள் எம்மிடையே ஒழுக்கத்தை எங்களுடைய உயிரை விட மதித்து போற்றி பாதுகாக்க வேண்டும் என திருவள்ளுவர் எமக்கு கூற முனைகிறார். அதாவது ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பினை தருவதால் அவ்வொழுக்கம் உயிரிலும் சிறந்ததாக போற்றி காக்கப்பட வேண்டும் என கூறுகிறார். அடுத்த விடயம், அடுத்த குறள், இரண்டாவது குறள், பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பினும் ஓம்பி தேரினும் அஃதே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அஃதே துணை. அதாவது ஒழுக்கம் ஓம்பி பரிந்து காக்க, அதை நாங்கள் விரித்தெழுதினால் ஒழுக்கம் ஓம்பி பரிந்து காக்க, ஒழுக்கத்தினை போற்றி ஒன்றாலும் அழியாமல் வருந்தி காக்க வேண்டும். நாங்கள் ஒழுக்கத்தினை உயர்வாக எண்ணி எந்த ஒரு விடயத்தாலும் அந்த ஒழுக்கம் அழியாது நாங்கள் காக்க வேண்டும். எவ்வளவு கடினப்பட்டாவது ஒழுக்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். குடும்பங்களில், பாடசாலைகளில் ஒழுக்கம் பற்றி அதிகமாக பேசப்படும். அதாவது பாடசாலைகளில் ஒழுக்கம் பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. இந்த ஒழுக்கத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே சிறப்பாக பேண வேண்டும். பாடசாலையில் நாங்கள் ஒழுக்கமாய் வாழ வேண்டும். இவ்வாறு ஒழுக்கம் பற்றி பல விடயங்கள் எங்களுக்கு கூறப்படுகின்றது. எதற்காக? நாம் அதிகமாக தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. நாங்கள் அதிகமாக பல வருடங்களாக இருக்கலாம், 60 வருடங்களாக இருக்கலாம், 100 வருடங்களாக இருக்கலாம், ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கும் போது ஒழுக்கம் ஒன்றே சிறந்ததாக நாம் அறியலாம், அறிந்து கொள்ள முடியும். எனவே இவ்வாறு சிறந்த ஒன்றாக காணப்படுவதால் இந்த ஒழுக்கத்தை நாம் எவ்வளவு கடினப்பட்டாவது எங்களிடத்தில் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒழுக்கத்தை, சிறந்த ஒழுக்கத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையே இங்கு திருவள்ளுவர் எமக்கு கூற முனைகிறார். அதாவது ஒழுக்கத்தை போற்றி ஒன்றாலும் அழியாமல் வருந்தி காக்க வேண்டும். இரு பிறவிகளுக்கும் துணை செய்யக்கூடியது என்னவென நன்கு ஆராய்ந்து தெளிவு பெற்றாலும் அவ்வொழுக்கமே துணையாகும். எங்களுடைய இரு பிறவி, இப்பிறவி மறுபிறவி, இரண்டு பிறவிகளிலும் எங்களை உயர்வாக, அதாவது காக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது எதுவென நாம் இவ்வளவுதான் ஆராய்ந்து பார்த்தாலும் கூட ஒழுக்கமே எங்களுடைய பிறவிகளுக்கு நல்ல பண்பை கொடுப்பதற்கு துணையாக காணப்படுகின்றது என திருவள்ளுவர் எமக்கு கூற முனைகிறார். மூன்றாவது குறள், ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை, அதாவது ஒழுக்கமுடையவராக இருத்தலே நட்குடி பிறப்பின் பண்பாகும். நல்ல குடியில் பிறந்தவர்களுடைய சிறந்த பண்பாக இங்கு திருவள்ளுவர் எமக்கு கூற விளைவது ஒழுக்கம். நல்ல குடியில் பிறந்தவர்கள் என எண்ணும் போது அது கட்டாயமாக அந்த நட்குடியில் பிறந்தவருக்கு தாமாகவே காணப்படுகிற ஒரு சிறந்த ஒரு விடயம் ஒழுக்கம். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அவ்வொழுக்கத்திலிருந்து தவறுதல் ஒருவனை தாழ்ந்த குடிப்பிறப்பிற்கு உரியவனாக தள்ளிவிடும். அதாவது நல்ல ஒழுக்கத்திலிருந்து நாங்கள் வழிவிலகி நடக்கும் போது, அதாவது சற்றேனும் பின்தங்கி நடக்கும் போது எங்களுடைய குடிப்பிறப்புக்கு ஒரு இழிவை கொண்டு வந்து தரும் அந்த செயல். அதாவது நல்ல ஒழுக்கமாய் நாங்கள் வாழும் போது அது நல்ல குடி அப்படி நடக்கும் போது அவருடைய குலம் ஒரு நல்ல குலமாக போற்றப்படும். அவ்வாறு ஒழுக்கத்தில் இருந்து நாங்கள் வழி விலகி செல்லும் போது கட்டாயமாக எங்களுடைய குடிப்பிறப்பு கீழே தள்ளப்படும். ஒழுக்கமாய் இருத்தல் நல்ல குடியில் பிறந்தவர்களுடைய அடையாளமாக இங்கு குறிப்பிடுகிறார். நாம் எந்த அளவுக்கு ஒழுக்கமாய் இருக்கின்றோமோ அந்த அளவு எங்களுடைய குடிப்பிறப்பு உயர்வானதாக இங்கு கூறப்படுகின்றது. ஒழுக்கமுடையவராக இருத்தலே நட்குடி பிறப்பின் பண்பாகும். அவ்வொழுக்கத்திலிருந்து தவறுதல் ஒருவனை தாழ்ந்த குடிப்பிறப்பிற்கு உரியவனாய் தள்ளிவிடும். நாங்கள் சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்கும் போது எம்மை உயர்வான குலத்தில் கொண்டு செல்லும். அவ்வாறில்லாமல் நாம் அந்த உயர்வான ஒழுக்கத்திலிருந்து நாங்கள் விலகி நடக்கும் போது எம்முடைய குடிப்பிறப்பை கீழே தள்ளிவிடுவனவாக இங்கு கூறப்படுகின்றது. அடுத்த விடயம், மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். இங்கு பார்ப்பான் என்பது ஒழுக்கமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும், அதாவது நாங்கள் எந்த அளவு விடயங்களை அதிகமாக கற்றாலும் கற்று இப்போ நாங்கள் படிக்கின்ற பாடத்தை கூறலாம், எந்த அளவுக்கு படிக்கலாம், 5 வருடங்களுக்கு பிறகாவது அதை மறந்து விடலாம். படித்த விடயங்களை நாங்கள் மறந்துவிட்டால் அதை மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும், நல்ல ஒழுக்கத்திலிருந்து நாங்கள் தவறிவிட்டால் அதை என்றுமே நினைக்க முடியாது. அதாவது பாடம் மறந்துவிட்டது என்று கூறலாம், நாங்கள் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஏதாவது கற்ற விடயங்கள் நாங்கள் மறந்து விட்டாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அதிகமான சந்தர்ப்பங்களும் உண்டு, வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் ஒழுக்கத்தை நாம் என்றுமே எங்கள் வாழ்க்கையில் தவறவிடக்கூடாது என இங்கு வள்ளுவர் எமக்கு கூற முனைகிறார். அதாவது கற்ற வேதத்தை மறந்துவிட்டான் என்றாலும், கற்ற விடயங்களை நாங்கள் மறந்துவிட்டாலும் திரும்பவும் கற்றுக்கொள்ளலாம். அந்தணன், அதாவது ஒரு குடும்பத்தின் பெருமை, ஒழுக்கத்தை நாங்கள் தவறினால், ஒரு சிறந்த ஒரு குடிமகன் தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து தவறினால் அவருடைய குடிப்பெருமை கெட்டுவிடும் என இங்கு திருவள்ளுவர் எமக்கு கூற விளைகிறார். அடுத்த விடயம், அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் உயர்வு. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் உயர்வு. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று, அதாவது பொறாமை உடையவனிடம் ஒரு நாளும் நல்ல விடயம் காணப்பட மாட்டாது. பொறாமை உள்ள ஒருவரிடம் உயர்வான குணம் காணப்படாது, அவரிடம் சிறந்த பண்பு காணப்படாது, பிறருக்கு உதவுவோம் என்ற நல்ல எண்ணம் காணப்பட மாட்டாது. இவ்வாறு பொறாமை உடையோரிடம் உயர்வு காணப்படாது. அதே போல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இல்லை என இங்கு திருவள்ளுவர் எமக்கு கூற முனைகிறார். பொறாமை உடையவரிடம் செல்வம் இல்லாதது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இல்லை. பொறாமையை பட்டு நாங்கள் இந்த பூமியில், அதாவது இந்த சமூகத்தில் வாழும் போது எம்மிடையில் ஒரு நாளும் உயர்வு காணப்படாது, செல்வம் காணப்படாது. செல்வமாக இங்கு உயர்வை திருவள்ளுவர் எமக்கு கூறுகிறார். எம்மிடம் பொறாமை காணப்பட்டால் சிறந்த உயர்வு காணப்படாது. அவ்வாறே அதே போன்று ஒருவரிடம் ஒழுக்கம் காணப்படாவிடில் அவனிடம் உயர்வு காணப்படாது என கூறுகிறார். அழுக்காறு, அதாவது பொறாமை, அழுக்காறு என்பது இங்கு பொறாமையாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. உறவோர் என்பது மன வலிமை, அதாவது இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து, அதாவது ஒழுக்கம் எம்மிடையே ஒழுக்கம் குறைந்து விடுமானால் அந்த குறைவில் நாங்கள் அடைந்த தீமையை கொண்டு, அதாவது அடைந்த தீமையை கொண்டு நாங்கள் அறிந்து கொண்டோமானால், ஒழுக்கம் எம்மிடம் இல்லாத போது நாங்கள் நடக்கும் விடயங்களை நாங்கள் சரிவர அறிந்து கொண்டோமானால், உறவோர் ஒழுக்கத்தின் ஒழுகார், அதாவது அந்த சிறப்பான ஒழுக்கத்திலிருந்து என்றுமே வலுவி நடக்க மாட்டார்கள், தவறி நடக்கவே மாட்டார்கள். அதாவது ஒழுக்கம் கெட்டு விடுவதால் குற்றம் உண்டாகும் என்பதை அறிந்து மன வலிமை உடையோர் ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டார்கள். ஒழுக்கம், நாங்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறி நடக்கும் போது நாம் பெற்ற அனுபவத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் கொண்டோமானால் என்றுமே இந்த ஒழுக்கத்திலிருந்து நாங்கள் தவறி நடக்க மாட்டோம். அதாவது தற்போது உதாரணமாக கூறுவோமானால், ஒருவர் இப்ப பைக்ல போறார், ஒருத்தர் வெளியில டவுன்ல போறாரு, கட்டாயம் நாங்கள் பைக்ல செல்ல வேண்டுமானால் நாம் அணிய வேண்டியது கட்டாயம் ஹெல்மெட், தலைக்கவசம் கட்டாயமாக நாங்கள் அணிய வேண்டும். இவ்வாறு அணியாமல் இவர் செல்கிறார், அந்த அதில் அது கற்றுக் கொடுக்கிற ஒழுக்கத்தை இவர் மீறி நடக்கிறார். நடக்கும் போது போற வழியில் ஏதோ விபத்துக்கு உள்ளாகிறார். விபத்துக்குள்ளாகி அவர் தலைக்கவசம் அணியாததால் தலைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதன் பின்னர் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். கொண்டு செல்லும் போது அங்கு டாக்டர் சொல்றாரு, இவருக்கு இவருடைய தலைக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு நிறைய பணம், அதாவது 15 லட்சம் 20 லட்சம் ஏதோ செலவாகிறது என்று கூறுகிறார். இவ்வாறு கூறும் போது எம்மால் பணத்தை தயார் செய்யவும் முடியும், முடியாத நிலையிலும் இருக்கும். ஏதோ தயார் செய்து நாங்கள் பணத்தை தயார் செய்து அவரை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்தோமானாலும் அங்கு நாம் நிறைய விடயங்களை இழக்கின்றோம். அதாவது அவருடைய சுகநலத்தை இழக்கின்றோம், பணத்தை இழக்கின்றோம், நேரத்தை இழக்கின்றோம். இவ்வாறு அவர் ஒழுக்கமாக அன்று சென்றிருந்தால், ஒழுக்கமாக அதாவது கூறப்பட்ட விடயத்தை தலைக்கவசம் அணிந்து சென்றிருந்தால் தலைக்கு ஏற்படுகிற பாதிப்பு குறைந்திருக்கலாம். எனவே குறிப்பிட்ட இடத்தில், அதாவது எமக்கு கூறப்பட்ட விடயங்களை நாங்கள் ஒழுக்கமாக நடக்கும் போது நாங்கள் வரும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படலாம். அவ்வாறு அந்த ஒழுக்கத்திலிருந்து நாங்கள் வழிவிலகி செல்லும் போது ஏற்படும் அனுபவத்தை கொண்டு, அனுபவத்தை ஒருவர் பெற்றிருந்தால் அவர் என்றுமே அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறி நடக்கவே மாட்டார் என இங்கு கூறுகிறார். அதாவது ஒழுக்கம் கெட்டு விடுவதால் குற்றம் உண்டாகும் என்பதை அறிந்து மன வலிமை உடையோர் ஒழுக்கத்திலிருந்து தவறவே மாட்டார்கள் என கூறப்படுகிறது. அடுத்தது, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர், எல்லோரும் ஒழுக்கத்தால் பெரும் சிறப்பை அடைவர். ஒருவரிடம் சிறந்த ஒழுக்கம் காணப்படும் போது அவர் பெரிய சிறப்பை அடைவர். ஒழுக்க நம்மிடம் எந்த அளவு ஒழுக்கம் காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு எமக்கு சிறப்பு கிடைக்கும். இழுக்கத்தின் எய்தா பழி எய்துவர், ஒழுக்கம் தவறுவதால் நாம் அடையக்கூடிய பெரும் பழியையும் பெறுவர். ஒருவருக்கு சிறந்த ஒழுக்கம் காணப்படுமானால் அவர் சிறப்பை சமூகத்திடம் பெற்றுக்கொள்ளலாம், சிறந்த பெயரை பெற்றுக்கொள்ளலாம், சிறந்த நபர் என்கிற ஒரு சிறந்த பெயரை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஒழுக்கத்திலிருந்து நாங்கள் தவறும் போது அடையக்கூடாத, நாங்கள் கேட்கக்கூடாத, அதாவது என்றுமே எங்கள் வாழ்வில் வரக்கூடாத பழிகளையும் சுமக்க வாய்ப்பு உண்டு, சுமப்போம் என்கிற என எமக்கு இங்கு கூறப்படுகிறது. ஒழுக்கத்திற்கு குறைந்த செயல்களை செய்யும் போது என்னென்ன பழிகளை எங்கள் வாழ்வில் நாங்கள் அடைவோம் என்பதை இங்கு அவர் கூறுகிறார். ஒழுக்கமாயிருக்கும் போது நாங்கள் சிறந்த பெயரை பெறலாம், ஒழுக்கத்திலிருந்து தவறும் போது கட்டாயம் நாங்கள் என்றும் எதிர்பாராத அளவுக்கு இழிவான பெயரை எங்கள் வாழ்க்கையில் பெறலாம், பெற வேண்டிய நிலைமை ஏற்படும். அதாவது எல்லோரும் ஒழுக்கத்தால் பெரும் சிறப்பை அடைவர். ஒழுக்கம் தவறுவதால் தாம் அடையக்கூடாத பெரும் பழியை பெறுவர் என இங்கு கூறுகிறார். அடுத்த விடயம், நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பு அதாவது துன்பம் என்பது இங்கு கூறப்படுகிறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நல்லொழுக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த விதையாக காணப்படுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த விதையாக நல்ல ஒழுக்கம் காணப்படுகின்றது. நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்தாகும். ஒருவனுக்கு நல்ல ஒழுக்கம் எல்லா நன்மைகளுக்கும் காரணமாகும். ஒருவரிடம் ஒரு நல்ல ஒழுக்கம் காணப்படும், ஒழுக்கம் காணப்படும் போது அவனிடம் சிறந்த எல்லா நன்மைகளும் காணப்படும். அவனுடைய காணப்படுகிற சிறந்த எல்லா நன்மையான காரியங்களும் காரியங்களுக்கும் காரணமாக இந்த நல்ல ஒழுக்கமே காணப்படுகின்றது. ஒருவன் நல்ல ஒழுக்கத்தில், நாம் நல்ல ஒழுக்கமுடையவர்களாக நடக்கும் போது நமக்கு காணப்படுகின்ற நல்ல நன்மைகளும் அந்த ஒழுக்கத்திற்கே காரணமாகின்றது. தீய ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். தீய ஒழுக்கம் எப்போதும் எங்களுக்கு துன்பத்தையே தரும். அதாவது நல்ல ஒழுக்கம் வாழ்க்கைக்கு நல்லவையே தரும், என்றுமே தீமையே தராது. ஆனால் தீய ஒழுக்கம், தீய பழக்கம் எம்முடைய வாழ்க்கைக்கு என்றும் துன்பத்தையே தரும் என கூறப்படுகிறது. ஒருவனுக்கு நல்ல ஒழுக்கம் எல்லா நன்மைகளுக்கும் காரணமாகும், தீய ஒழுக்கமானது என்றும் துன்பத்தையே கொடுக்கும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கம் வேண்டுமென இங்கு கூற விரும்புகிறார். நல்ல ஒழுக்கம் எங்களிடத்தில் காணப்படும் போது எல்லா நன்மைகளும் எமக்கு வந்து சேரும். சிறந்த குடும்பம் அமையலாம், சிறந்த நண்பர்கள் அமையலாம், சிறந்த சமூகம் அமையலாம், சிறந்த படிப்பு அமையலாம், சிறந்த பட்டம் அமையலாம், சிறந்த தொழில் அமையலாம். இவ்வாறு நல்ல ஒழுக்கம் எம்மிடம் காணப்படும் போது எல்லாமே எல்லாம் நன்மைகளாகவே எங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம் எம்மிடத்தில் காணப்படாவிடில் நாம் என்றுமே துன்பத்தையே முகம் கொடுக்க, துன்பத்திற்கே முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அடுத்தது, ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். ஒருவரிடையே, அதாவது என்ன கூறுகிறது, வழுக்கியும் தீய வாயால் சொல்லல், மறந்தேனும் கூட தீமை தரும் சொற்களை தமது வாயால் சொல்லுதல் என்பது ஒழுக்கம் உடைய ஒருவருக்கு உள்ளார், நல்ல ஒழுக்கம் உடையவருக்கு முடியாத ஒன்றாகும். ஒருவரிடம், அதாவது நம்மிடம் சிறந்த நல்ல ஒழுக்கம் காணப்படுமாயின் தவறி கூட நாங்கள் எங்களுடைய வாயினால் தீய சொற்களை கூற மாட்டோம். அதாவது நாங்கள் யாரையாவது மனம் நோக பேசிவிட்டு இந்த வாயால வந்துருச்சு, வாயில வந்துருச்சு, மன்னிக்கோம் என்று இந்த சொற்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை. யாரையும் நாங்கள் அவர்களுடைய மனம் நோக பேச மாட்டோம். அதாவது எங்களுடைய நல்ல ஒழுக்கம், எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய ஒழுக்கத்தை எங்களுடைய வாயின் வார்த்தைகள் வெளிப்படுத்தும். நாங்கள் ஒழுக்கமாய் இருக்கும் போது அந்த எங்களுடைய நாவிலிருந்து, வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட தீய வார்த்தை வராது என்பதை இங்கு வள்ளுவர் எமக்கு கூற முனைகிறார். மறந்தேனும் கூட, நாங்கள் மறந்து கூட ஒரு தீமை தரும் சொற்களை தவறி கூட எங்களுடைய வாயினால் நாங்கள் சொல்ல மாட்டோம். அவ்வாறு கூறுதல், அதாவது மறந்தேனும் கூட தீய தரும் சொற்களை வாயினால் சொல்லுதல் நல்ல ஒழுக்கமுடையவர்களுக்கு முடியாத ஒன்றாகும். கூற மாட்டார்கள் என்பதை விட அந்த நல்ல ஒழுக்கத்தை உடையவர்கள் மறந்து கூட அந்த தீய வார்த்தைகளை தங்கள் வாயால் கூற மாட்டார்கள் என்பதையே இங்கு திருவள்ளுவர் கூற முனைகிறார். அதாவது தீய ஒழுக்கத்தில் நல்ல ஒழுக்கத்தை நம்மிடையே நாங்கள் கொண்டிருப்போமானால் எங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நன்மையான விடயங்களையே வெளிப்படுத்தும், நன்மையான விடயங்களை அவர்கள் பேசுவார்கள். என்றுமே தன்னுடைய நாவுகளில், வாய்களில் தீமையான வார்த்தைகள் வராது, நன்மையான விடயங்கள், பிறரை போற்றும் விடயங்கள், பிறரை வாழ்த்தும் விடயங்கள், பிறர் மனது புண்படாத விடயங்கள் போன்ற நல்ல விடயங்களையே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் வெளிப்படுத்தும். அதாவது நம்முடைய சிறந்த ஒழுக்கம் காணப்பட்டால் என இங்கு திருவள்ளுவர் கூற முனைகிறார். அடுத்த விடயம், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார், அதாவது உலகத்தோடு பொருந்தி வாழ்வதை கல்லாதவர்கள், கற்காதவர்கள், பல கற்றும் அறிவில்லாதார், பல நூல்களை கற்றவராயிரும் அறிவில்லாதார். உலகம் எமக்கு என்ன கூறுகிறது, என்ன விடயம் கற்பிக்கின்றது, அதை நாம் கற்று அதன்படி நடக்காவிட்டால் எவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறுவதற்கு பட்டமாயிருக்கலாம், பதவியாயிருக்கலாம், நிறைய விடயங்களாயிருக்கலாம், நிறைய புத்தகங்களா இருக்கலாம், மறைநூல்களாக இருக்கலாம், வேதங்களாக இருக்கலாம், எவ்வளவு விடயங்களை நாங்கள் கற்றாலும் கூட அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என இங்கு திருவள்ளுவர் கூறுகிறார். உலகம் தரும் நல்ல விடயங்கள், ஒழுக்கமான விடயங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்று நாங்கள் அதை கடைபிடிக்காவிட்டால் எவ்வளவு நாங்கள் கல்வி கற்றாலும், எவ்வளவு நாங்கள் பட்டம் பெற்றாலும், எவ்வளவு பதவி உயர்வை பெற்றாலும் அது எந்த பயனும் அளிக்க மாட்டாது. அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது என்பதையே இங்கு திருவள்ளுவர் நமக்கு கூற முனைகிறார். நாங்கள் இந்த உலகம் தருகிற நல்ல விடயங்கள், ஒழுக்கமான விடயங்கள், சமூகத்தில் நாங்கள் வாழ வேண்டிய விடயங்கள், பாடசாலையில் எவ்வாறு ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல விடயங்கள் தரப்படுகிறது, எமக்கு கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான நல்ல விடயங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்காமல் போகும் இடத்து நாங்கள் சிறந்த கல்வியை, உயர்வான கல்வியை, உலகிலே உயர்ந்த கல்வியை நாங்கள் கற்றிருந்தாலும், பட்டம் பெற்றிருந்தாலும், மற்றவர்களுடைய சிறந்த பாராட்டுகளை பெற்றிருந்தாலும், சிறந்த கல்விமான் என பட்டத்தை பெற்றிருந்தாலும் இந்த ஒழுக்கம் எம்மிடையே காணப்படாவே, அந்த பட்டம் பதவி எதுவுமே எங்களுக்கு உதவாது என்பதை இங்கு கூறுகிறார். அப்படி இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவர்கள் அறிவு இல்லாதவர்கள் என்பதை இங்கு கூற விரும்புகிறார். எவ்வளவு பட்டம் பெற்றிருந்தாலும் ஒழுக்கம் இல்லையே அவர்கள் அறிவு இல்லாதவர்கள் என இங்கு கூறுகிறார். அதாவது உலகத்தோடு பொருந்தி வாழும் முறையினை அறிந்து கொள்ளாதவர்கள் பல நூல்களை கற்றவராயினும் அறிவு இல்லாதவர் ஆவார் என இங்கு திருவள்ளுவர் கூறுகிறார். ஆமானவர்களே, நாம் கற்ற இந்த விடயங்களில் ஒரு சிறிய கண்ணோட்டம் மேலோட்டமாக ஒழுக்கமுடைமை திருக்குறள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இவர் எழுதிய திருக்குறள் பல அறக்கருத்துக்கள், நிறைய விடயங்கள் எங்கள் வாழ்க்கையில் கற்றுத்தருவனவாய் அமைந்திருக்கின்றன. இவர் எழுதிய திருக்குறள்கள் 133 அதிகாரங்களை கொண்டது, 1330 குறள்களை கொண்டுள்ளது. 133 அதிகாரங்களிலும் 1330 குறள்கள் காணப்படுகின்றது. ஒரு அதிகாரத்தில் 10 குறள்கள் காணப்படுகின்றது. அதாவது ஈரடி குறள்கள் 10 காணப்படுகின்றது ஒரு அதிகாரத்தில். இந்த திருக்குறள் சங்கமருவிய காலத்தில், தமிழ் வரலாற்றில் சங்கமருவிய காலத்தில் எழுந்த ஒரு அறநூலாக, சிறந்த நூலாக காணப்படுகின்றது. திருவள்ளுவர் இந்த திருக்குறளை, அதாவது உலகத்திற்கு அதிகம் கற்பிக்கின்ற நிறைய நல்ல விடயங்களை தந்திருப்பதால் தமிழுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இந்த திருக்குறள் காணப்படுகின்றது. அதாவது திருவள்ளுவருக்கு இன்னும் மேலும் சிறப்பு பெயர்கள் காணப்படுகின்றன. தெய்வ புலவர், பொய்யில் புலவர், நாயனார், தேவர், செந்தா போதகர், பெருநாவலர், பொய்யா மொழி புலவர் என பல பெயர்கள் காணப்படுகின்றன. அதாவது எமக்கு மறையை போதிக்கிற திருக்குறளும் முக்கியமான பெயர்களை கொண்டு காணப்படுகிறது. முப்பால், ஈரடி நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், பொதுமறை, உலக பொதுமறை, பொய்யா மொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம் போன்ற பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளை கொண்டு காணப்படுகின்றது. அதாவது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இதில் அறத்துப்பாலில் எமக்கு ஒழுக்கமுடைமை என்ற விடயம் எமக்கு தரப்பட்டுள்ளது. ஒழுக்கம் என்பது ஒரு மக்களிடையே, ஒரு மனிதனிடையே ஒழுக்கம் எவ்வாறு காணப்பட வேண்டும், ஒழுக்கத்தின் சிறப்பு யாது, ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் யாது, ஒழுக்கம் உடையவராக ஒருவர் காணப்படுவாராயின் அவரிடம் வெளிப்படும் சிறப்பான குணப்பண்பு யாது, ஒழுக்கமுடையவராக இருக்கும் போது அவர் எவ்வாறு நடந்து கொள்வார், அவருடைய வாயின் வார்த்தைகள் எவ்வாறு காணப்படும், அவருடைய வார்த்தைகள் பிறருக்கு எவ்வகையான நன்மைகளை வழங்கும் என்பதை இந்த ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தினூடாக திருவள்ளுவர் எமக்கு கூற விளைகிறார். அதாவது நம் இந்த சமூகத்தில் வாழும் போது ஒழுக்கமுடையவராக கட்டாயம் வாழ வேண்டும். அதாவது பாடசாலையிலும் சரி சமூகத்திலும் சரி நாங்கள் ஒழுக்கமுடையவராக வாழும் போது எமக்கு கிடைக்கும் சிறப்புகள், எமக்கு கிடைக்கும் பாராட்டுகள் என்பதை எவ்வளவு என்பதை நாம் அறிந்துள்ளோம். அதே போன்று இந்த ஒழுக்கமாக ஒரு வாழ்க்கையில் நாங்கள் வாழ்வதற்கு கட்டாயமிடையே ஒழுக்கம் அவசியம் என்பதை உணர்ந்து திருவள்ளுவர் எமக்கு ஒழுக்கத்தை பற்றி ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தினூடாக தந்திருக்கிறார். ஆமானவர்களே, முதலாவது குரல் எமக்கு வெளிப்பட, ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயர்வானதாகவும் உயிரை விட மேன்மையாக போற்றப்பட வேண்டும் என்பதே இங்கு கூறப்படுகிறது. ஒழுக்கத்தை நாங்கள் உயிரை விட உயர்வாக போற்றி பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஒழுக்கம் எமக்கு உயர்வை தருவதாக இங்கு கூறுகிறார். ஆமானவர்களே, இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக, இந்த கற்ற விடயங்களை நாங்கள் கற்ற விடயங்களாக அல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமுடையவர்களாக நாங்கள் வாழும் போது கிடைக்கும் எல்லா நன்மையான காரியங்களையும் எமக்கு வெளிப்படுத்துவதற்காகவே இந்த அதிகாரம் எமக்கு வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அதிகாரத்தை கற்பதினூடாக நாம் சமூகத்திலும் பாடசாலையிலும் எங்கள் வீடுகளிலும் எதிர்காலத்திலும் சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக வாழ்வோம் என்பதனையே இங்கு கூற முனைகிறார். நாம் பயிற்சியை நோக்குவோமானால், முதலாவது ஒழுக்கத்தின் சிறப்பை கூறுக. ஒழுக்கத்தின் சிறப்பை கூறுக. இங்கு ஒழுக்கத்தின் சிறப்பாக கூறப்படுவது, ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பினை தருவதால் அவ்வொழுக்கம் உயிரிலும் சிறந்ததாக போற்றி காக்கப்பட வேண்டும் என கூறுகிறார். அதாவது முதலாவது குரலினூடாகத்தான் ஒழுக்கத்தின் முதலாவது குரலே ஒழுக்கத்தின் சிறப்பை எமக்கு வெளிப்படுத்துகிறது. அதாவது ஒழுக்கம் எல்லோருக்கும் உயர்வான சிறப்பினை தருவதால் ஒழுக்கம் உயிரை விட சிறப்பானதாக உயர்த்தப்பட்டு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என கூறுகிறார். அடுத்த வினா, ஒழுக்கம் உள்ளதால் ஏற்படும் குணமும் ஒழுக்கம் இல்லாவிட்டால் ஏற்படும் குற்றத்தையும் எழுதுக. ஒழுக்கம் உள்ளதால் ஏற்படும் குணம், உள்ளதால் ஏற்படும் குணம், ஒழுக்கம் உள்ளவர்கள் தன்னுடைய வாயில் தவறி கூட தவறான வார்த்தைகளை கூற மாட்டார். நமக்கு சிறப்பினை தரும். பிறருக்கு இழிவான செயல்களை செய்ய மாட்டார். ஒழுக்கம் இல்லாவிட்டால் ஏற்படும் குற்றம், எம்மிடம் ஒழுக்கம் இல்லாவிட்டால் எம்முடைய குடிப்பெருமை கெட்டுவிடும், எம்மிடத்தில் உயர்வு காணப்படாது, துன்பத்தையே கொடுக்கும், எம்மிடம் பொறாமை குணம் காணப்படும். ஒழுக்கம் உள்ளவர்கள் எப்போதும் பொறாமை குணம் காணப்பட மாட்டார்கள் என இங்கு கூறப்படுகிறது. அடுத்த வினா, மூன்றாவது வினா, சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கம் பற்றி எழுதுக. நாம் சொல்லால், அதாவது நல்ல ஒழுக்கமுடையவர்களாக நாம் வாழும் போது நம்முடைய வார்த்தைகள் தவறி கூட பிறருக்கு தீமையை தருவனவாக அமையாது. இது சொல்லால். செயலால் என்பது தன்னுடைய உயர்ந்த குடிப்பிறப்புக்கு ஒருபோதும் இழிவான பெயர் வருமாறு உயர்குடிய அதாவது ஒழுக்கமுடையோர் நடந்து கொள்ள மாட்டார் என இங்கு கூறப்படுகின்றது. ஆமானவர்களே, இந்த 10 குறள்களையும் நாம் மனனம் செய்து அவற்றின் பொருளையும் நாங்கள் மனனம் செய்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொண்டு அவற்றின் படி நடந்து கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கை உயர்வான இடத்தை அமையும் எனவே அமையும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த ஒழுக்கத்தை அதாவது உலகம் தருகிற அதாவது அனுபவங்களால் தருகின்ற நல்ல விடயங்களை எங்களுடைய ஒழுக்கங்களாக கொண்டு அந்த ஒழுக்கத்தை நாங்கள் சிறப்பாக கடைபிடிப்போமானால் வாழ்க்கையில் உயர்வான இடத்தை நாம் பெற முடியும் என கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் செவிமடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.